السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا، صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أن عائشة رضي الله تعالى عنها رخص النبي صلى الله عليه وسلم الرقية في كل حمية أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தால் உனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஸுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய புனிதமான ரமலானுடைய மாதத்தில் புனிதம் நிறைந்த அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் புனிதத்தின் பேரரசு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவன பூஞ்சோலையில் அறிந்திருக்கச் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபஅத்தாபியங்களும் அவுலியாக்களும் சுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ, அத்தகைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வதோடு உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தாரா தந்தரவு புரிவானாக. உலகத்து இதயமாம் கஅபத்துல்லாஹை தவாப் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனவ்வரா சென்று அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிக்காவையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அளவற்ற பேரருள், அவனுடைய ரஹமத்திலேயே தலைசிறந்த ரஹமத்தாக இருக்கின்ற ஒன்று குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எத்தனையோ நியமத்துகளில் தலைசிறந்த நியமத்தாக இருப்பது குர்ஆன். அந்த குர்ஆன் நமக்கு நேர் வழி காட்டுகிறது. வாழ்க்கையின் கட்டங்களில் தவறான பாதையை விட்டும் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறது முத்தத்தீன்களுக்கு மட்டும்தான். புதலில் முத்தத்தீன், முத்தத்தீன்கள் அல்லாதவர்களுக்கு அந்த குர்ஆனை வைத்தே விளையாடுவார்கள். அல்லாஹு தஆலா ஹுதல்லின் நாஸ் என்று சொல்லவில்லை, அனைத்துலக மக்களுக்கும் என்று சொல்லாமல் புதலில் முத்தத்தீன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். இன்னும் சிலர்கள் இந்த குர்ஆனை வைத்து வழிகெடுப்பார்கள், வழிகெட்டுக் கொண்டிருப்பார்கள். அது ஒரு புறம் இருக்க, குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய சமயத்தில் குர்ஆன், நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், குர்ஆனில் இருந்து சில பகுதிகளை குர்ஆன் அது மனிதனுக்கு நோய் நிவாரணியாக நாம் இறக்கி வைத்தோம், ரஹ்மத்தாக நாம் இறக்கி வைத்தோம், நோய் நிவாரணியாக இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து பனி இஸ்ராயில் நமக்கு சொல்லி தருவான். நோய் நிவாரணி என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சமயத்தில் யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபி ஸுதூர் என்று இன்னொரு இடத்தில் சொல்வான். இந்த குர்ஆன் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியதாகவும் இதயங்களுக்கு நோய் நிவாரணியாகவும் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்மை பொறுத்தவரைக்கும் நோய் நொடிகள் ஏற்பட்டால் அதற்கு மருத்துவம் பார்ப்போம். மருத்துவரை அணுகி உரிய முறையில் அதற்குரிய பரிசோதனைகளை செய்து உரிய மருந்துகளை உட்கொள்ளுகிறோம். அதே போன்று நாம் சில சமயங்களில் குர்ஆனுடைய ஆயத்துகளை வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை வைத்து ஓடி பார்க்கிறோம், ஓடி ஊதுகிறோம், தண்ணீரில் ஊதி குடிக்கிறோம், குர்ஆன் ஆயத்துகளை எழுதி கரைத்து குடிக்கிறோம், குர்ஆன் ஆயத்துகளை எழுதி கழுத்திலும் மற்ற பகுதிகளிலும் வரக்கத்துக்காக தொங்க விட்டுக் கொள்கிறோம். அதே போன்று குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி அதை ஊதி முடிச்சுகளாக மாற்றி கையில் கட்டிக்கொள்கிறோம். இதுவெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய நடைமுறைகள். சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் செய்யக்கூடியவைகள். நோய் வந்தால் குர்ஆனை வைத்து இதுபோன்ற நோய் நிவாரணங்களை தேடுவது. இன்னும் சிலருக்கோ இதுபோன்று தேடினால் நோய் கூடிக்கொள்கிறது. ஓடி பார்த்தால் அவர்களுக்கு இதயம் பகிக்க முடிவதில்லை. ஓடி தண்ணீரில் ஊதினால் அவர்களுக்கு நோய் வந்து விடுகிறது. அப்படி செய்வது சிறு பிதாத் என்று ஒக்கரிக்க தொடங்கி விடுகிறார்கள். சிலருக்கு நோய் நிவாரணி, இன்னும் சிலருக்கு இதயத்தில் ஊசலாட்டத்தை உண்டாக்குகிறது என்றால் குர்ஆன் ஆயத்தல்லவா, கண்மணி நாயகம் சொல்லித் தந்த துஆக்கள் அல்லவா? அந்த துஆக்களை வைத்து ஓடி பார்க்கின்ற ஒரு மனிதனை பார்த்து இன்னொரு மனிதனுக்கு நோய் உண்டாகிறது என்றால், இன்னொரு மனிதனுக்கு வெட்டு உண்டாகிறது என்றால், இன்னொரு மனிதனுக்கு கொதிப்பு நோய் உண்டாகிறது என்றால், அது குர்ஆன் செய்யக்கூடிய அற்புதம். நீ குர்ஆனை வைத்து விளையாடுகிறாயா? நான் உன்னை எப்படி விளையாட வைக்கிறேன் என்று காட்டுகிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை உரிய முறையில் நாம் அதை பாதுகாத்து பேணி அதனுடைய ஒழுக்கத்தின்படி நடக்கக்கூடிய தௌபீக்கை தர வேண்டும். நாம் எதை செய்தாலும், எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா, சஹாபாக்கள் சொல்லித் தந்திருக்கிறார்களா, தாபியீன்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களா, இமாம்கள் அதை எடுத்து நடவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, யாராவது ஒருவன் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வந்து சொன்னால் குப்பை தொட்டியில் தூக்கி வீச வேண்டிய விஷயங்கள் அவைகள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், ஒரு நஸ்லுமினல் குர்ஆனி, குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம், ஷிபாவாக இறக்கியிருக்கிறோம். ஷிபா என்றால் நோய் நிவாரணியாக. நோய் நிவாரணி, நோய் இரண்டு வகையான நோய்கள் இருக்கிறது. ஒன்று மனநோய். மனநோய் என்றால் சிலருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பைத்தியமாக ஒன்றுமே செய்யாதவர்களாக, சிலர் அட்டகாசம் செய்பவர்களாக, சிலர்கள் ஒன்றுமே செய்யாத சோம்பேறிகளாக இப்படியெல்லாம் மாறிவிடுகிறார்கள். இதுபோன்ற மனநோய்களுக்கும் குர்ஆன் மருத்துவமாக இருக்கிறது. அதே போன்று உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழுக்காறுகள், பொறாமை, போல் சொல்லுதல், பொய் பேசுதல், புறம் பேசுதல் போன்ற கெட்ட குணங்கள் இதயம் நிறைந்திருக்கிற பொழுது அந்த இதயம் நிறைந்திருக்கக்கூடிய நோய்களை அகற்றுவதற்கும் நோயா மருத்துவமாக குர்ஆன் பயன்படுகிறது. இன்னொரு கட்டம், வெளிப்படையான நோய்கள், தலைவலி, காய்ச்சல், இதய வலிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூளையில் ஏற்படக்கூடிய நோய்கள், கைகால்களில் ஏற்படக்கூடிய முடங்கள், இது போன்ற வெளிப்படையான நோய்களுக்கும் குர்ஆன் மருத்துவமாக இருக்கிறது. உள்ரங்கமான நோய்களுக்கு, உலகத்தில் மனிதனுக்கு பொறாமை என்ற நோய் ஏற்பட்டிருக்கிறது, அழுக்காறுகள் ஏற்பட்டிருக்கிறது, பாவமான எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கிறது, பாவமான சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு குர்ஆன் நோய் நிவாரணம் என்பதில் மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. குர்ஆன் தான் அதற்கு பரிகாரம். இப்படிப்பட்ட கொடுமையான நோய்க்கே பொறாமை, புறம் பேசுவது, பெருமை, அகம்பாவம், ஆணவம், இது போன்ற நோய்களுக்கு குர்ஆன் மருத்துவமாக இருக்கிற பொழுது சாதாரண தலைவலி, சாதாரண இதய நோய்கள், சாதாரண மூளை நோய்கள், கைகால் முடக்கங்களுக்கு ஏன் குர்ஆன் பரிகாரமாக இருக்கக்கூடாது? ஒரு மனிதர் ஓடி பார்த்து ஊறி தண்ணீரில் கொடுக்கிறார், அதை குடித்ததும் நோய் நிவாரணம் கிடைக்கிறது. இன்னொருவனுக்கு கோபம் வந்து அந்த பெரியவரிடத்தில் சொல்கிறார், நீங்க இந்த தண்ணீரை ஓடி ஊதுகிறீர்கள், அதை குடிக்க கொடுக்கிறீர்கள், அது எப்படி பலன் கொடுக்கும் என்று கேட்கிறார். கேட்டதும் இந்த மனிதர் அதற்கு குர்ஆன் ஆயத்தை கொண்டோ ஹதீஸை கொண்டோ இந்த பெரியார் பதில் சொல்லவில்லை. வந்தவனை திட்ட ஆரம்பித்தது. அப்படி இப்படி என்று கடுமையான முறையில் திட்டுகிறார்கள். திட்ட திட்ட அவனுடைய முகம் சூடேறுகிறது. முகத்திலெல்லாம் இரத்த நாணங்கள் கொதிப்பேறி நிற்கிறது. இவன் அப்படியே பிரமித்து போய், பெரியவரே நான் உங்களிடத்தில் ஆதாரத்தை கேட்டால் என்னை
திட்டுகிறீர்களே என்று கோபத்தோடு, அவன் பெரியவர் என்பதற்காக வேண்டி தன் கோபத்தை அடக்கி வைத்துவிட்டு கடுமையான சிரமத்தோடு கேட்கிறான். அப்பொழுது இந்த பெரியார் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். நான் உன்னை என்ன செய்தேன்? அடித்தேனா? உதைத்தேனா? உனக்கு ஏதாவது தீங்கு செய்தேனா? ஏதோ வார்த்தையால் பேசினேன். என்னுடைய வார்த்தை உன்னுடைய இரத்த நாரங்களை கொதிப்பேற்ற முடியும் என்றார். அல்லாஹ்வுடைய கலாமால் கொதிப்பேற்றப்பட்ட இரத்த நாரங்களை ஆபாக்க முடியுமா? முடியாதா? அதை தவிர்க்க முடியுமா? முடியாதா? நோய் ஏற்பட்டு சூடேறிவிட்ட உடலை சாந்தப்படுத்த முடியுமா? முடியாதா என்று நாம் சிந்தித்து பார்க்கிற சமயத்தில், அருமையான சகோதரர்களே, நாம் சிந்திக்கிறோம். உண்மையான மனிதர், நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள், விருப்பு வெறுப்பை மாற்றிவிட்டு சிந்திக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை விளங்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆன் மருந்தாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு என்றும் அதை மருந்தாக ஆக்கி தருவானாக. என்ற இந்த ஆயம் எல்லா நோய்க்கும் மருந்து என்று சொல்கிறார்கள். எந்த நோய் ஏற்பட்டாலும் திடீரென்று கைகால் வலி ஏற்படுகிறது, வாயு தொல்லையின் காரணத்தினால், அல்லாஹால இதய நோய்கள் கொடுமையான நோய்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. எப்பொழுதும் நோய்க்காக வேண்டி அல்லாவிடத்தில் நாம் பரிகாரம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கொடுமையான காலம், கொடுமையான ஒரு வலி, சின்ன வலிகள் ஏற்படுகிற பொழுது என்று ஓடி, நாமே சொந்தமாக ஓடி ஊதுகிற பொழுது, நம்பிக்கையோடு ஊதுகிற பொழுது அல்லாஹாலா அதற்கு பரிகாரம் தருகிறான். அருமையான சகோதரர்களே, இன்னொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். நோய் வருகிற பொழுது மருத்துவரை அணுகுகிறோம், பல்வேறு பரிசோதனைகளை செய்துவிட்டு சில மாத்திரைகளை தருகிறார்கள், சில சில நீர்ம பானங்களை குடிப்பதற்கு தருகிறார்கள், சில நீர்மங்களை இரத்தங்கள் இரத்தத்தின் உள் செலுத்துகிறார்கள். அவைகளெல்லாம் என்ன? அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு பொருள். அவைகள் நோயை நீக்க முடியுமா? சில மருந்து உட்கொள்ளுகிற பொழுது அது மறு பிரதிபலிப்பை உண்டாக்கி மறு வினையை உண்டாக்கி விடுகிறது. அப்பொழுது அதற்கு அவ்வளவு தன்மைகளை உண்டாக்க முடியுமா என்று சிந்திக்கிற பொழுது ஒன்றும் ஒரு மருந்துக்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன். சுன்னத்துல் ஜமாத்துடைய அசீராதுதான். மாத்திரைக்கும் சக்தி இல்லை, மருந்துக்கும் சக்தி இல்லை, ஊசிக்கும் சக்தி இல்லை, ஊசி மருந்துக்கும் சக்தி இல்லை. அல்லாஹ் கொடுத்தால் மாத்திரையில், மருந்தில், ஊசியில், இது போன்ற எத்தனையோ மருந்துகளில் சக்தியை வைத்திருக்கும் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஆயத்துகளில், கண்மணி நாயகத்தினுடைய சொற்றொடர்களில் அந்த அற்புதத்தை வைத்திருக்கிறான் என்று நம்புவதில் ஈமானுள்ளவனுக்கு ஏன் சந்தேகம் வருகிறது? ஆதாரங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், அத்தாட்சிகள் ஒருபுறம் இருக்கட்டும், சொல்லிக் காட்டுகிறார்கள். இந்த ஆயத்தை சுத்தமான தட்டில் மூன்று தடவை எழுதி அதை சுத்தமான மழை தண்ணீரை கொண்டு அல்லது சுத்தமான தண்ணீரை கொண்டு கரைத்து மூன்று தடவையாக குடிக்கிற பொழுது நோய்க்கு அது நிவாரணியாக மாறுகிறது என்று சொல்லிக் காட்டுகிறார்கள். அல்லாஹுடைய குர்ஆன் ஆயத்தல்லவா, அந்த ஆயத்தை அல்லவா எழுதுகிறோம். எழுதி அவருடைய பலன் வயிற்றுக்குள்ளால் செல்ல வேண்டும் என்ற முறையில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இவைகளெல்லாம் தஃப்ஸீரில் வரக்கூடிய செய்தியாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நிவாரணியாக ஓடி பார்ப்பதற்கு சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது, அப்துல் அசீஸ் என்ற ஹதீஸுக்களை மாமன்னரும் சாபிக் என்ற மாமன்னரும் இரண்டு பேரும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மாணவர்கள். இரண்டு பேரும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் வருகிறார்கள். வந்து சாபிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உடம்பெல்லாம் அசதியாக இருக்கிறது, நோயாக இருக்கிறது, சடைவாக இருக்கிறது என்று சொன்னதும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்ப்பார்களே, அந்த துஆவை வைத்து நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்டுவிட்டு ஓதி பார்க்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் முதுஹிபில் பாஷ் அந்த ஷாபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் ஷிஃபா அல்லா யுகாதிரு சக்கமம் வலா அலமா. இந்த துஆ, அல்லாஹும்ம ரப்பன்னாஸ், ஜனங்களின் இறைவனே, முதுஹிபில் பாஷ், வேதனைகளை போக்குபவனே, இஸ்வி நீ சிபாவாக்கு, அந்த ஷாபி நீதான் சிபாவாக்கக்கூடியவன், நோய் நிவாரணத்தை தருபவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், உன்னுடைய நிவாரணத்தை தவிர எந்த நிவாரணமும் இல்லை, அது எப்படிப்பட்ட நிவாரணம், அது எந்த இடைஞ்சலையும் அளிக்காத நிவாரணம் என்ற துஆவை வைத்து தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி பார்த்தார்கள் என்ற செய்தி புகாரியில் பதிவாகி இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? இன்றைக்கு நேற்றைக்கு முளைத்தவர்களா? குர்ஆனை வழங்காதவர்களா? கண்மணி நாயகத்தின் பொன்னான பாவதியில் 10 ஆண்டு காலம் ஹிதுமத் செய்து கல்வியை கற்றவர்கள், நெடுவு தர்மத்தில் குர்ஆனையும் புகாரி மொழிபெயர்ப்பை எடுத்து படித்தவர்கள் அல்ல. ஒரு உஸ்தாதத்தில் மண்டியிட்டு பாடம் பயிர வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய கல்வி அப்படி உருவானது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா யாரையும் உஸ்தாதாக ஆக்கவில்லை, தானே உஸ்தாதாக இருந்தார். அப்படி இருந்தும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அனைத்து அவர்களுக்கு ஓதச் சொல்கிறார்கள். அப்படி ஒரு தொடர்பு ஷேக்மார்கள் பையத்து கொடுக்கிற பொழுது அவர்களுடைய கரத்தை பிடிக்க சொல்வார்கள். சில சமயங்களிலே நெஞ்சோடு கட்டி அணைத்து தன்னுடைய இல்மை பற்றுவார். அப்படி அது ஒரு தௌசியத்தியான தமிழ் மொழிபெயர்ப்பு. தான் 4 மாத பத்திரிகைகள், 4 பிரசுரம், துண்டு நோட்டீஸ், இவைகளெல்லாம் மார்க்கம். மார்க்கம் என்பது குர்ஆனை ஹதீஸை மண்டியிட்டு படிக்க வேண்டும். 10 ஆண்டு காலம் கண்மணி நாயகத்திடத்தில் கல்வி கழிந்தவர்கள் அரசு மதியம் ஆகும். அவர்களுக்கு தெரியாத மார்க்கமா? ஓடி பார்த்தா சுருக்கு, ஓடி பார்த்தா மருந்து. டாக்டர் மேல நம்பிக்கை வைத்து எவ்வளவு மருந்து வேண்டும் என்றாலும் குடிப்பார்கள். அங்க சிறுக்கு வரவில்லை அவங்களுக்கு. நம்ம சொல்கிறோம் மருந்து குடித்தாலும் சிறப்பே சிறுக்கு. மருந்துதான் குணமாக்குது, மாத்திரை தான் குணமாக்குது என்ற நம்பிக்கை இருந்தால் சிறுக்கு. மருந்துக்கும் மாத்திரைக்கும் குணமாக்கும் ஆற்றல் இல்லை. அல்லாஹ் கொடுத்தால் இருக்கும், இல்லாமல் இருந்தால் இல்லை. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அருமையான சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் புகாரியில் பதிவான ஹதீஸ். நாங்கள் அமர்ந்திருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வந்தார். நாயகமே என்னை தேள் கொட்டி விட்டது என்கிறார்கள். தேள் கொட்டி எனக்கு கடுமையான காயமாக, கடுமையான முறையில் வேதனையாக இருக்கிறது என்று சொன்னதும் அங்கே இருக்கிற ஒரு மனிதர் சொன்னாரா, ஒரு சஹாபி நாயகத்திடத்தில், நாயகமே நான் இவருக்கு மந்திரிக்கட்டுமா, ஓடி பார்க்கட்டுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மனிதபா ஐயன் பாலி அஹிஹி பல்யபால், உங்களுடைய சகோதரருக்கு ஏதாவது முறை உபகாரம் செய்ய முடியும் என்றால் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுமதி கொடுக்க அவர் ஓடி பார்த்து தண்ணீர் ஊதி கொடுத்து அந்த நோய் குணம், அந்த தேருடைய விஷம் இறங்கியதாக சொல்லி காட்டுகிறார்கள். மருத்துவத்திலே முன்னேறியவர்கள். இன்று பாம்பு விஷம் தேருடைய விஷத்தை எடுப்பதற்காக வேண்டி முறிவு மருந்துகள் அதிகமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் கொண்டு சென்றதும் என்னுடைய நெருங்கிய ஒரு மாணவர், அவருக்கு ஒரு கொடுமையான பாம்பு ஒன்று கொட்டியது. சிறிய பாம்பு, கடல் நாகம், கடுமையான விட்டமுள்ள பாம்பு. கொட்டிய வேகத்திலே அவரால் காலை தூக்க முடியவில்லை. உடனே அவரை ஒரு ஆட்டோவிலே ஏற்றி வைத்துவிட்டு என்னிடத்தில் சொன்னார்கள், குடும்பத்தினர் பயப்படுவார்கள் என்பதற்காக வேண்டி அவருக்கு நான் தண்ணீரை எடுத்து மந்திரித்து கொடுத்து விட்டு கேட்டேன், ஓடிக்கோ பார்த்து விட்டு வலி இருக்கிறதா, வலி இல்லை என்றார். காலிலே கடுமையான கட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த விஷம் ஏறாமல் இருப்பதற்கு முதலுதவியாக செய்யக்கூடிய கட்டு போட்டு ஒரு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்டது. உடனே அவனை முதலுதவி பகுதியிலே சேர்த்து சுமார் 6000-7000 ரூபாய்க்கு மருந்து, இரவு முழுவதும் இதயத்தை கண்காணிக்கும் பிரிவு. அப்படித்தான் மருத்துவர்கள் செய்வார்கள். அந்த மருத்துவர்கள் சொல்கிறார்களாம், ஓடி பார்த்தால் மந்திரித்தால் குணம் கிடைக்காது என்கிறார்களே, அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம். நாம் மாற்றி கேட்போம், மருத்துவம் விஷமுறிவு மருந்தை கண்டுபிடித்தீர்களே, அதற்கு அந்த ஆற்றல் இல்லாமல் போனால் என்ன செய்வீர்கள்? எத்தனையோ நபர்கள் பாம்பு கொத்தப்பட்டிருக்கிறது, அந்த மருத்துவமெல்லாம் செய்வார்கள், பாதியிலேயே காணாமல் போய்விடுகிறார். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்பிக்கையோடு சொல்லி தந்திருக்கிறார்கள். அபூதாவூத், புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவான ஒரு செய்தி, ஒரு கூட்டத்தினர் ஒரு பகுதிக்கு சென்றார்கள். சென்று தற்காலத்தை போல அங்கு ஹோட்டல்களோ லாட்ஜ் வசதியோ இல்லாத காலம், ஒரு ஊருக்கு புதிதாக ஒரு கூட்டத்தினர் வந்து இறங்கினால் அந்த ஊர் மக்கள் அவர்களை சந்தித்து உங்களுக்கு என்ன தேவை, விருந்து வசதி, மற்ற வசதிகள் செய்து கொடுப்பார்கள். இந்த சகாபாக்கள் அந்த ஊர் மக்களிடத்தில் தங்களுடைய தேவைகளை சொல்லி உதவிகளை கேட்டபொழுது அவர்கள் உதவி செய்யவில்லை, உதவி செய்ய மறுத்தார்கள், விருந்து வசதி செய்து கொடுக்கவில்லை. சகாபாக்கள் வேதனையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர் தலைவருக்கு ஏதோ ஒரு விஷ ஜந்து கொட்டிவிட்டது. கொட்டி அவர்களால் அதற்கு பரிகாரம் கிடைக்காமல் மருத்துவம் எல்லாம் பார்த்து தெரியாமல் அவர்களில் ஒருவன் சொன்னானாம், ஒரு கூட்டத்தினர் தலைப்பாகையோடு பெரிய பெரிய மனிதர்களைப் போல சென்றார்கள், அவர்கள் யாரையாவது அழைத்து வந்து அவர்களிடத்தில் மருத்துவம் இருக்கிறதா என்று கேட்டு பார்ப்போம் என்கிற பொழுது ஒரு சஹாபி, அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி, நான் வந்து அவர்களுக்கு விட்டம் இறக்குகிறேன், ஆனால் நீங்கள் நாங்கள் உணவு கேட்டபோது எங்களுக்கு உணவு தரவில்லை, எங்களுக்கு வசதி வாய்ப்பு செய்து தரவில்லை, எனவே நான் ஓடி பார்த்து அவருக்கு விட்டம் இறங்கினால் எனக்கு குறிப்பிட்ட அளவு நீங்கள் கூலி தர வேண்டும். ஒரு ஆட்டு மந்தையை பேசுகிறார்கள், 30 ஆடு என்றும் 100 ஆடு என்றும் சில ரிவாயத்துகளிலே இப்படி ஆட்டை பேசி போனார்கள், ஓடி பார்த்தார்கள், விட்டம் இறங்கிவிட்டது. புகாரியில் பதிவான செய்தி அபூதாவூத் பதிவாகியிருக்கிறது. உடனே இந்த 30 ஆட்டை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார்கள். வந்தவர்கள் சாபாக்க சொன்னாங்க, இது ஒரு புதிய செயலா இருக்குது, ஒரு ஆளுக்கு விஷம் இறக்கி காசு வாங்கிட்டு வாரீங்க, இது ஒரு புதுசா இதுவரையிலும் நம்ம கேள்விப்படாத செய்தியா இருக்குது, எதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு இதை நாம் பங்கிடலாம். கண்மணி நாயகத்திடத்தில் வருகிறார்கள், செய்தியை சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு சொல்கிறார்களா, உங்களுக்கு மத்தியில் அதை பங்கு வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள், அதிலிருந்து எடுத்துள்ளார்கள், அந்த கிடைத்த கூலி ஆடு இருக்கிறது, அந்த ஆட்டிலிருந்து ஒரு பங்கை எனக்கு தாருங்கள் என்று ஓடி பார்த்து காசு வாங்கிவிட்டால், ஓடி பார்த்து ஏதாவது காசு வாங்கினால் இவர்கள் மாந்திரிகம் செய்கிறார்கள், மந்திரம் ஓதுகிறார்கள், பூசாரிகள் என்றெல்லாம் பட்டம் கொடுத்துகிறீர்களே. அருமையான சகோதரர்களே, நீங்கள் யாருக்கு பட்டம் கொடுக்கிறீர்கள்? சஹாபாக்களுக்கு, கண்மணி நாயகத்திற்கு. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் இன்றும் யாரிடமாவது விஷ முடிவுக்கு ஆக வேண்டி ஓடி பார்த்தால் அவர்களுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தையே இயற்றி தருகிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு இடத்தில் கொண்டு வருகிற பொழுது காசு வாங்குவதற்கு மிகவும் தகுதியானது குர்ஆன் ஆயத் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இது இப்படி இருக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க செல்லுகிற பொழுது முழுவதும் செல்லுகிறதோ அந்த பகுதி முழுவதும் தடவி விட்டவர்களாக தூங்க செல்வார்களாம். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் ஆனாலும் இதே போன்று கண்மணி நாயகம் தன்னுடைய கையில் ஊறி அப்படியே தடவி விடுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். கண்மணி நாயகத்திற்கு இறுதி கட்ட நிலைகளெல்லாம் புகாரி முஸ்லிமில் பதிவான செய்திகள், ஏதோ இல்லாத பொல்லாத கிதாபுகளிலிருந்து எடுக்கப்பட்டவைகள் அல்ல. கண்மணி நாயகத்திற்கு மரண நேரம் நெருங்கிய பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களால் ஓட முடியவில்லை, நான் ஓடி புனிதத்தின் பேரரசு பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஊதினேன், அவர்கள் தன்னுடைய கையை வைத்து தடவ வைத்தேன். காரணம் என்ன தெரியுமா? என் கண்மணி நாயகத்தினுடைய புனிதம் நிறைந்த வரக்கத்து நிறைந்த கை அவர்களுக்கே வரக்கத்தாக ஆகட்டும், என்னுடைய கையை விட அவர்களுடைய கை சிறந்தது என்று நான் தடவ வைத்தேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது போன்று பல ரிவாயத்துகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், இதுபோன்ற ஹதீஸ்களை ஆங்காங்கு பார்க்கிறோம், இன்னும் சொல்லி காட்டுகிறார்கள், சிலருக்கு கடினமான இதயம் சொல்வார்கள், நானும் கோபத்தை அடக்கலாம் என்றுதான் பார்க்கிறேன், கடுமையாக நடக்கக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன், ஆனால் கடினமான இதயமாக இருக்கிறது. அப்படி கடின இதயம் உள்ளவர்கள் சூரா யாசீனை குங்குமத்தால், இது ஹாக்கிமில் இமாம் முஸ்தகரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ், குங்குமத்தால் சூரா யாசீனை எழுதி அதை கழுவி கழுகி 7 நாட்கள் தொடர்படியாக குடித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அது கடின இதயத்தை மாற்றித் தரும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். யாசீன் என்பது சாதாரண சூரா அல்ல, குர்ஆனின் இதயம் அல்ல, குர்ஆனின் இதயம் இதயத்தை மெல்லியதாக கடின இதயத்தை நல்ல மென்மையான இதயமாக மாற்றுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இது ஓதி பார்ப்பது, ஓதி ஊதுவது, தண்ணீரில் ஊதி குடிப்பது என்றால் தடீசுகளாக கட்டி அணுகிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததாக இரவு நேரங்களில் படுக்க செல்கிற பொழுது அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபில்லாஹி, அல்லாஹ்வுடைய கலபை விட்டும், வயகாபிஹி அவனுடைய தண்டனையை விட்டும், வஷர்ரி இபாதிஹி அடியார்களுடைய கெடுதிகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு நீண்ட துஆவை ஓதி விட்டு அவர்கள் உறங்க செல்வார்களாம். தன்னுடைய சிறு குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு ஓத தெரியாது, அல்லது பராமுகமாக ஓராமல் இருப்பவர்களுக்கு அதை ஒரு பேப்பரில் எழுதி தலையீட்டாக செய்து கழுத்திலே தொங்க விட்டுக் கொள்வார்களாம். இதெல்லாம் சஹாபாக்களுடைய பண்பாடு. அல்லாஹ் குர்ஆனில் முடிச்சுகளில் ஓடி ஊதக்கூடிய பெண்களின் தீமையை விட்டும், ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி, ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி என்று வருகிற அது பெண்கள், சிஹர் செய்யக்கூடிய பெண்கள், சூனியம் செய்யக்கூடிய பெண்கள், சூனியம் செய்யக்கூடிய பெண்கள் சில வார்த்தைகளை ஓடி முடிச்சுகளிலே ஊதுவார்கள், ஊதி அதை எங்காவது கொண்டு வைப்பார்கள், அதனுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுவதாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். ஒரு மோசமான வார்த்தையை சிகருக்காக வேண்டி பயன்படுத்துபவர்கள் அப்படி முடிச்சுகளிலே ஓடி ஊதி அதை முடிந்து சிகரு செய்கிற பொழுது அதை மட்டும் பாதுகாப்பு தேட அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குர்ஆன் வாயத்தை, யாசீன் சூராக்களை, குர்ஆனுடைய ஒட்டுமொத்தத்தை ஓடி வணக்கத்திற்காக ஊதி முடிச்சுகளாக கட்டுகிற பொழுது அது பலன் தருமா தராதா? எதையும் நேர்மையாக சிந்திக்க பழக வேண்டும். மனம் தோண்டிய முறையில் சிந்திப்பது முறை அல்ல. அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி உஸ்மான் பின் அபுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், நாயகமே எனக்கு கால் வலி, அதிகமான கால் வலி, முட்டு வலி, வேதனைகள், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்று ஒரு பெரும் வியாதியாக முட்டு வேதனை. முற்காலங்களில் எத்தனை வயது வரை வாழ்ந்தார்கள்? இது போன்ற பெஞ்சுகளை பார்த்திருப்போமா? ஒரு பள்ளியிலாவது இந்த பெரியவர்களிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தார்கள். கேட்டால் ஒரு பதில் நாம் வைத்திருக்கிறோம், அந்த காலத்து உணவெல்லாம் இது போன்ற விஷ பூச்சி மருந்துகள் கலக்காத உணவு என்று ஒரு பதில் சொல்லலாம். ஆனால் ஏதோ காரணம் நோய் வருகிறது. இப்ப உஸ்மான் அபுல் ஆசிரதி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நாயகமே எனக்கு முட்டு வேதனை, உடனே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நீட்டுங்கள் என்று சொல்லி ஏழு தடவை தடவி விடுகிறார்கள். ஏழு தடவை தடவி விட்டு பிஸ்மில்லாஹி ஒரு துஆவை சொல்லிவிடுகிறார்கள். பிஸ்மில்லாஹி அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வகுதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது. பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வகுதரத்திஹி அவனுடைய மகாபெரும் வல்லமையை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி மா அஜிது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீங்கை விட்டும், அது வலி, கடுமையான கால் வலி, அந்த தீங்கை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஏழு தடவை என் கண்மணி நாயகம் தடவி என்னுடைய காலில் ஊதினார்கள். எனக்கு அதற்கு பின்னால் வலியே ஏற்படவில்லை. இது மட்டுமல்ல, அந்த சஹாபியை சொல்கிறார்கள், இதுபோன்று உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று நாயகம் எனக்கு கட்டளையிட்டார்கள். நான் அப்படி செய்து அதை கொண்டு பாதுகாவல் தேடினேன், எனக்கு அல்லாஹ் பாதுகாவலை தந்தான். மட்டுமல்ல, என் குடும்பத்தினர்களுக்கு வாரிசு வாரிசாக நான் இதை ஏவிக்கொண்டிருந்தேன், இதை செய்யுங்கள் என்று அதன் பலனை நான் அனுபவித்தேன். நம்பிக்கையோடு செய்தால் அல்லாஹ் தாலா நோய் நிவாரணியாக மாற்றுகிறான். காய்ச்சல் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது நாம் நமக்கு தெரிந்த சூறாக்களை முறையோடு, அகமோடு, ஒழுக்கத்தோடு ஓடி தண்ணீரில் ஊறி குடிக்கிற பொழுது அவை நிச்சயம் பலன் தரும். பலன் தராவிட்டாலும் பரவாயில்லை, ஓடியதற்கு பலன் தவாபு கூலி கிடைக்கும். ஓட ஓட நிச்சயமான ஒரு மாத்திரைக்கும் மருந்துக்கும் ஒரு ஆயின்மெண்ட்டுக்கும் அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அவனுடைய கலாமுக்கு இல்லையா? இப்பொழுது ஒரு கேள்வி, ஹதீஸில் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், தாயத்து கட்டுவது, ஓடி பார்ப்பது, இது போன்ற செயல்கள் எல்லாம் சுருக்கில் கட்டுப்பட்டது என்று ஒரு ஹதீஸ் வருகிறதே வருகிறது, இல்லை என்று நாம் சொல்லவில்லை. அதே போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஓடி பார்ப்பவர்கள், தாயத்து கட்டுபவர்கள், இது போன்ற செயலை செய்பவர்கள் அல்லாதவர்கள், இதை செய்யாதவர்கள் கேடு கணக்கில்லாமல் சுருக்கம் புகுவார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறதே வருகிறது. இந்த ஹதீஸ் எல்லாம் காபிர்களிடத்தில் மார்க்கத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டு ஓடிப்பார்த்தல், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட கருத்தை கொண்டு தாயத்து போடுதல், இஸ்லாமிய கருத்துக்கு மாற்றமான முடிச்சுகளை கொண்டு கையில் கட்டுதல், குபிரியத்தான வார்த்தைகளை கொண்டு செய்தல் எந்த கருத்தை கொடுக்கும் என்று நான் சொல்லவில்லை. முஸ்லிம் இமாம், முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதிய இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய சரஹுல் புகாரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ற அடிப்படையில் நாம் எல்லா ஹதீஸையும் ஒன்று சேர்த்து விளங்குகிறோம். நாயகம் ஒரு பக்கம் ஓடி பார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், ஓடி பார்த்திருக்கிறார்கள், தண்ணீர் ஊறி குடித்திருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ் இருக்கிறது, நேரம் சுருங்கியதால் சுருக்கிக் கொள்கிறேன். அல்லாஹ் சத்தியத்தை விளங்கி வைப்பானாக. இப்படி நாயகம் செய்திருக்கிறார்கள், ஒரு கட்டத்தில் மறுத்திருக்கிறார்கள். மறுப்பிற்கு விளக்கம் இது, ஓடி பார்ப்பதன் அனுமதியின் விளக்கம் இது என்று பிரித்து விளங்குகிற பொழுது, அருமையான சகோதரர்களே, சத்தியம் நமக்கு விளங்கும். சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றார்களோ அந்த பாதையை நல்லடியார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சித்தீகள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி அந்த பாதையிலேயே இந்த உலகத்தை விட்டும் விடைபெறும் பாக்கியத்தை தந்தர்கள் புரிவதோடு, நாளை சோன பூஞ்சோலையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூட செய்வானாக. பாகர் தஹவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.